The following is a class on the Bhagavad Gita as it is, 6th chapter, text number 21 through 25, given by His Divine Grace A.C. Bhaktivedanta Swami Prabhupada, recorded in August of 1966 in New York.
Penvaram Bhagavad Gita Unmai Uravil 6th Adhyayam 21 mudal 25 varailana slogangalukku upanyasam valangiyavar தெய்வத்திரு ஆ ச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் 1966 வருடம் ஆகஸ்ட் மாதம் நியூயார்க் நகரில் பதிவு செய்யப்பட்டது.
சுகமாத்தம் சிகம் ஜாத்தா புத்தி கிராயம் மதீந்திரியம் வீட்டி ஜாத்ரா நாச்சைவா அயாம் சிதா சலதி தத்தா. Now, every one of us is searching after happiness.
Sukham atyantikam yattat buddhi krahyam atindriyam veti yatrana chaivayam sthitas chalati tattvataha. Ipo nama ovvorutrame enbatha thedittirukkom.
But you do not know what is real happiness. The real happiness is, think of real happiness, what is real happiness, that is being described by Lord Sri Krishna to Arjuna.
Ana unmayana inbam enna endradhu namakku theriyala. Andha unmayana inbam enna endradhu Bhagavan Sri Krishna rala Arjuna edathile velakkapattirukku.
What is that real happiness? Happiness we feel through our senses. Because material, dead stone, has no sense. Therefore, dead stone cannot feel happiness or distress.
And the unmayana inbam endradhu enna? Inbam endradhu nammudaiya pulangal moolama nama unarakoodiyadhu. Jadathala இப்போ ஒரு கல் இருக்குன்னா அதால் அது ஜடன்றதால சந்தோஷத்தையோ துக்கத்தையோ உணர முடியாது.
Now this consciousness, the developed consciousness, feel happiness and distress more than undeveloped consciousness.
இப்போ இந்த வளர்ச்சி அடைந்த உணர்வுன்றது வளர்ச்சி அடையாத உணர்வை காட்டிலும் அதிகம் சுக துக்கத்தை உணர முடியும்.
Just like the tree. The trees, they have got also consciousness, but it is not developed consciousness. Therefore, the trees are standing on the road or any path, but they have no sense of feeling the misery.
உதாரணத்துக்கு மரங்கள். மரங்களுக்கு வந்து உணர்வு இருக்கு, ஆனாலும் அது வளர்ச்சியடையாத உணர்வு. அதனால தான் இந்த மரங்கள் சாலையோரங்கள்லையோ அல்லது ஏதோ ஒரு இடத்துல இருந்துட்டுருக்கு. ஆனால் துன்பத்தை உணர்ற அளவுக்கான உணர்ச்சிகள் கிடையாது அதுக்கு.
Now suppose a human being is asked to stand like the tree at least for 3 days, or it will be impossible for him, because he cannot tolerate such kind of misery.
இப்போ ஒரு மனிதனை குறைஞ்சது ஒரு 3 நாளைக்கு ஒரு மரம் மாதிரி நின்றுட்டுரு அப்படின்னு நம்ம கேட்டோன்னா, ஓ, அவனுக்கு அது வந்து சாத்தியமே இல்லாமல் போயிடும். ஏன்னா அவனால் அவ்வளோ பெரிய துன்பத்தை பொறுத்து கொள்ள முடியாது.
ஸோ தட் கன்க்ளூஷன் இஸ் தட் எவ்ரி லிவிங் என்டிட்டி ஃபீல் தி பிளேசர் அண்ட் ஹாப்பினஸ் அகார்டிங் டு தி டெவலப் கான்சியஸ்னஸ் ஆஃப் இட்ஸ் பீங்.
அதனால் இப்போ முடிவு என்னென்னா, ஒவ்வொரு உயிர்வாளிகளுமே அவங்களுடைய சுகதுக்கத்தை உணர்றதுன்றது அவங்க எந்த அளவுக்கு உணர்வை வளர்த்து கொண்டிருக்காங்க அப்படின்றத பொறுத்ததாக இருக்கு.
Similarly, the happiness which you are feeling now in the material mixture, that is not real happiness.
அதே மாதிரி இப்போ நாம் அனுபவப்பட்டுருக்கக்கூடிய இந்த இன்பமானது, இந்த பௌதிகத்தோடு கலந்தது உண்மையான சந்தோஷம் கிடையாது. அது உண்மையான சந்தோஷம் அல்ல.
If you ask the tree, are you feeling happy? The tree will say, yes, I am feeling happy standing here, the whole year, and the wind and snowfall, I am enjoying very much.
இப்போ நீங்க ஒரு மரத்தை கேட்குறீங்க, நீங்க சந்தோஷமா இருக்கீங்களான்னு. அந்த மரம் சொல்லுமா, ஆமா நான் இங்க வருஷம் ஃபுல்லா நின்றுட்டு இருக்கிறேன், நான் வந்து இங்க மழை காத்து வெயில் இதெல்லாம் பொறுத்துட்டு இருக்கேன், இது எனக்கு ரொம்ப பெரிய இன்பத்தை கொடுக்குதுன்னு
சொல்லுமா? So, that sort of happiness the tree may enjoy. But you as human being, you will show this is the standard of its enjoyment.
அந்த வகையான இன்பத்தை மரம் அனுபவிக்கலாம் கூட. ஆனா மனிதனானவன் இப்போ அவனுடைய இன்பன்றது அந்த தரத்தில் இருக்கக்கூடியது அல்ல.
Similarly, there are different kinds and different grades of living entities. There are standard of feeling happiness and miseries are also different grades.
அதே மாதிரி வெவ்வேறு வகையான உயிர் வாழிகள் வெவ்வேறு வாழ்க்கை தரத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவர்களுடைய சுகதுக்கங்களுடைய வாழ்க்கை தரமும் வெவ்வேறு நிலைகளில் இருக்கு.
Animal, an animal kingdom, there are no sense. One animal is being slaughtered, the other animal is seeing, because he has no knowledge. The next turn is he is being turned, being slaughtered, but he is chewing some grass. He is happy. He is thinking that I am happy.
மிருகத்தை எடுத்துட்டீங்கன்னா, மிருக சமுதாயத்தில் இப்போ அவங்களுக்கு இந்த புத்தி கிடையாது. ஒரு மிருகம் கொல்லப்பட்டிருக்கு, வேறொரு மிருகம் அங்கே அதை பார்த்துட்டே நின்றுட்டுருக்கு, அடுத்தது நம்மளை தான் கொல்ல போகிறாங்க அப்படின்ற அறிவு இல்லாததுனால அது இருக்கிற கொஞ்சம் புல்லை சாப்பிட்டுக்கிட்டு அது சந்தோஷமாக இருக்குது. அது நினைக்கிது நான் இப்போ சந்தோஷமாக தான் இருந்துட்டுருக்கேன்னு.
Next moment, it will be flattered, but he does not know. So these are all different grades of
அடுத்த நிமிஷமே நம்ம கொல்லப்படவே இருக்கோம் அப்படின்றது அந்த மிருகத்துக்கு தெரியல. அதனால இந்த மாதிரி வெவ்வேறு தரத்துல இன்பமும் இருக்கு.
But the highest standard of happiness is described here. Sukham atantikam jat tad buddhi grahyam atindriyam. Buddhi grahyam atindriyam. Buddhi means intelligence. One has to be intelligent.
ஆனா இன்பத்தினுடைய மிக உயர்ந்த தரம் என்னன்றது இங்க விளக்கப்பட்டிருக்கு. சுகம் ஆத்யந்திகம் யத்தத் புத்தி கிராகியம் அத்தீந்திரியம். புத்தி அப்படின்னா அறிவு. ஒருத்தன் புத்தி உள்ளவனா இருக்கணும்.
If you want to enjoy life, then you must be intelligent. That's like the animals. They are not intelligent enough. Therefore, they cannot enjoy life as a human being can stand. So here, in the Bhagavad Gita also it is said that buddhi grahyam atindriyam.
வாழ்க்கைய அனுபவிக்கணும்னு நினைச்சிங்கன்னா அப்போ நீங்கள் புத்திசாலியாகவும் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு மிருகங்கள் இருக்கு, அவைகளுக்கு போதுமான புத்தி இல்லை. அதனால தான் மனிதர்கள் அனுபவிக்கக்கூடிய இன்பத்தினுடைய தரத்துக்கு அவைகளால் அனுபவிக்க முடியறதில்லை. அதனால தான் இங்கே பகவத்கீதை என்ன சொல்லுதுன்னா, புத்தி கிராகம் அத்தீந்திரியம்.
Just take the example of a dead man. The senses, the hands, the nose, the sense organs and everything is there. But now he cannot enjoy. The dead body, it cannot enjoy.
அத்தீந்திரியம். இப்போ உதாரணத்துக்கு இறந்து போன ஒருத்தரை எடுத்துக்கலாம். இந்த புலன்கள், கைகள், கா, மூக்கு, எல்லா உடல் உறுப்புகளும் இருக்கு, எல்லாமே அங்கே இருக்கு. ஆனால் அவனால் இப்போ அனுபவிக்க முடியாது. இறந்து போன உடல் அனுபவிக்க முடியாது.
Why? This requires intelligence.
ஏன் முடியாது? ஏன்னா புத்தி தேவையானதா இருக்கு.
Why the dead body cannot enjoy? What is the difference? The body is lying there. The hands and the nose and the legs and the eyes and all other sense organs are there, but why the dead body cannot enjoy?
ஏன் இறந்து போன உடல் அனுபவிக்க முடியாது? என்ன வித்தியாசம் இருக்கு? அந்த உடல் இங்கே தான் படுத்திருக்கு, கைகள் இருக்கு, மூக்கு இருக்கு, கால் இருக்கு, கண்கள் இருக்கு, எல்லா உறுப்புகளும் இருக்கு. ஏன் இறந்து போன உடலால் அனுபவிக்க முடியாது?
That requires intelligence. That means that the enjoying energy, the spiritual spark, that has gone away. Therefore, it has no power.
அதுக்கு புத்தி தேவையானதா இருக்கு. அப்படின்னா அந்த அனுபவிக்கக்கூடிய சக்தியான அந்த ஆன்மீக பொறி இந்த உடலை விட்டு போயிடுச்சு. அதனால தான் இங்க அனுபவிக்கிறதுக்கான சக்தி இல்லை.
Then if you make advance further with intelligence, then you will understand that actually the body was not enjoying, but that little spark, spiritual spark, that was inside, not this body.
பிறகு மேலும் இன்னும் கொஞ்சம் புத்தியோடு நீங்கள் முன்னேறி போனீங்கன்னா உண்மையிலேயே அனுபவிச்சது இந்த உடல் அல்ல, அந்த உடலுக்குள்ளே இருந்த அந்த சிறிதளவு அந்த ஆன்மீக பொறி தான், அதுதான் அனுபவிச்சது இந்த உடல் அல்லன்றதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும்.
This requires little intelligence. I am thinking that I am enjoying with my sense organs, but you are not enjoying.
அதுக்கு சிறிதளவு புத்தி தேவையானதா இருக்கு. நான் நினைக்கிறேன் நான் என்னுடைய இந்த உடல் உறுப்புகளால அனுபவிச்சுட்டு இருக்கேன், ஆனா நான் அனுபவிக்கல.
The real enjoyer is that small spiritual spark within you. That spiritual spark has got the potency of enjoyment, but that is not being manifested on account of being covered by this material tabernacle, and therefore this enjoyment is not possible.
உண்மையான அனுபவிப்பாளர் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சிறு ஆன்மீக பொறி தான். அந்த ஆன்மீக பொறிக்கு அனுபவிக்கிறதுக்கான சக்தி இருக்கு. ஆனா இப்ப இந்த ஜட உடல்களால் அது மூடப்பட்டிருக்கிறதால அந்த அனுபவிக்கிறத வந்து வெளிப்படுத்த முடியறதில்லை. அதனால தான் இந்த இன்பம் பக்குவமான இன்பம் அல்ல.
This requires little intelligence. Where is the enjoyment for the dead body? The dead body no more can enjoy. Suppose if a man is offered a dead body of a beautiful woman, will he accept?
அதுக்கு கொஞ்சம் புத்தி தேவை இருக்கு. இப்போ அந்த இறந்து போன உடல்ல இன்பம் எங்க இருக்கு? இறந்து போன உடல் அனுபவிக்க முடியாது அதுக்கப்புறம். ஏன்னா இப்போ ஒருத்தனுக்கு வந்து ஒரு அழகான பெண்ணோட இறந்து போன உடலை கொடுத்தா அவன் அதை ஏற்றுக்கொள்வானா?
Or a woman is offered the dead body of a beautiful man, will she accept? No.
அல்லது ஒரு பெண்ணுக்கு ஒரு அழகான ஆணோட இறந்து போன உடலை கொடுத்தா அவள் ஏற்றுக்கொள்வாளா? இல்லை.
Because that enjoying spark is moved now. That requires intelligence.
ஏன்னா அந்த அனுபவிக்கக்கூடிய பொறியானது விலகி போயிடுச்சு. அதுக்கு புத்தி தேவை இருக்கு.
Who is enjoying? Who is enjoying? The enjoying spirit. The spirit is enjoying.
அனுபவிக்கிறது யார்? யார் அனுபவிக்கிறாங்க? அனுபவிக்கிறது ஆத்மா, இந்த உடல் அல்ல. அதுக்கு புத்தி வேணும்.
Then again, now, if that spirit is enjoying, then the spirit must have enjoying senses also, otherwise how it can enjoy?
இப்போ ஆத்மா தான் அனுபவிக்குது அப்படின்னா அப்போ அந்த ஆத்மாவுக்கு அனுபவிக்கிறதுக்கான புலன்களும் வேணும் இல்லையா? அப்படி இல்லைன்னா எப்படி அதை அனுபவிக்கும்?
If you have no enjoying sense organ, then how you can enjoy? A plant cannot enjoy.
அனுபவிக்கிறதுக்கான புலன்கள் இல்லைன்னா எப்படி அனுபவிக்க முடியும்? மழுங்கிய புலன்களால் அனுபவிக்க முடியாது.
Therefore it is accepted that the spirit soul அதனால
தான் இந்த ஆத்மா மிக சிறிதளவா இருந்தாலும் அதை அளக்க முடியாததா இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளப்படுது.
Several times I repeated here that the measurement of the small, my infinitesimal spirit part is just 1/10,000 part of the upper portion of your hair. It is so small.
பல முறை நான் அதை உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன். அது என்னன்னா, அந்த அளவானது ஒரு ஆத்மாவோட அளவு ஒரு முடியோட நுனி பகுதியினுடைய 10,000 ஒரு பங்கு, அந்த அளவுக்கு மிகச்சிறியது.
But that does not mean just like we are incapable to measure something, we define that point has no length, no breadth, but actually it is not fact.
ஆனா அதுக்காக இப்போ நம்ம ஒரு சில விஷயத்தை அளக்கிறதுக்கு தகுதியற்றவர்களா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு புள்ளி இருக்குன்னா அதுக்கு வந்து நீள அகலம் கிடையாதுன்னு பொதுவாக சொல்றது உண்டு. ஆனா அது உண்மை இல்லை.
If you see a point with microscope, you'll find the point has increased to 1 inch round and it has not length and breadth.
நுண்ணோக்கி கருவி மூலமா நீங்க அந்த ஒரு புள்ளிய பார்த்தீங்கன்னா அப்போ அந்த புள்ளியிலையும் நீங்க ஒரு வட்டம் இருக்கு, அதுக்கு நீள அகலம் இருக்குன்றத பார்க்க முடியும்.
Similarly, we have no capacity to make a measurement of the soul, but there is measurement.
அதே மாதிரி ஆத்மாவை அளக்கிறதுக்கான திறமை நம்மகிட்ட கிடையாது, ஆனா அதுக்கு அளவு இருக்கு.
And there are senses of that spiritual spark.
மேலும் அந்த ஆன்மீக பொறியோட புலன்களும் இருக்கு.
There are, without having this, without the spiritual spark having the senses, how this body is grown.
இந்த ஆத்மாவுக்கு புலன்கள் இல்லாம எப்படி இந்த உடல் வளர்ச்சி அடைய முடியும்?
This body is just like dress. When you speak of dress, the dress is made according to your body.
இந்த உடலானது உடை மாதிரி. நம்ம இந்த உடையை பற்றி பேசும்போது இந்த உடையானது நம்முடைய உடலுக்கு ஏற்ற வகையில் அது வடிவமைக்கப்பட்டிருக்கு.
If you go to a tailor, the tailor will take measurement of your body and the dress will be supplied to you.
நீங்க தையல்காரர்கிட்ட போனீங்கன்னா அவர் உங்களுடைய உடலை அளந்து அதுக்கு பொருத்தமான ஒரு உடையை தைத்து கொடுக்கிறார்.
Unless that spiritual spark has got body, how this the dress of this material tabernacle has grown, this requires intelligence.
அதே மாதிரி அந்த ஆத்மாவுக்கு புலன்கள் இல்லை அப்படின்னா அப்ப எப்படி இந்த அதனுடைய உடையான இந்த ஜட உடல் உறுப்புகள்லாம் வளர்ச்சி அடைய முடியும்? அதுக்கு புத்தி தேவை இருக்கு.
Now the conclusion is that this spiritual spark is not impersonal. It is actually personal. The soul is actual person. As God is actual personal, similarly, because we are part and parcel of the Supreme, therefore, if I am a person, then God must be person.
அதனால முடிவு என்னன்னா, ஆத்மா அரூபமானது அல்ல, அது உண்மையிலே ரூபம் உடையது. ஆத்மா ஒரு நபர், கடவுள் உண்மையிலே ஒரு நபர். அதே மாதிரி நம்ம கடவுளுடைய அம்சமாக இருக்கிறதுனால நம்ம ஒரு நபர் என்னும்போது கடவுளும் ஒரு நபராக தான் இருக்க முடியும். கடவுள் தான் எல்லோருக்கும் தந்தை.
If I am the son, I have got personality, I have got individuality. How can you deny the individuality and personality of the Supreme Lord?
இப்போ நான் ஒரு மகன், எனக்கு என்னுடைய வியக்தித்துவம் இருக்கு, எனக்கு என்னுடைய தனித்துவம் இருக்கு. இப்போ எப்படி அந்த முழுமுதல் கடவுளுடைய தனித்துவத்தையும் வியக்தித்துவத்தையும் என்னால மறுக்க முடியும்?
These things require intelligence.
அதுக்கு புத்தி தேவை இருக்கு.
Intelligence. சுகம் அத்தந்தியம் ஜாஸ்தா புத்தி கிராஹம் அதிந்திரியம் 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 மீன்ஸ் யூ ஹாவ் டு டிரான்சென்ட் திஸ் மெட்டீரியல் சென்ஸ். Then you can actually appreciate what is happiness.
அத்தீந்திரியம் அப்படின்னா இந்த பௌதிக புலன்களை கடந்து நீங்க வரணும், அப்பதான் உண்மையிலேயே சந்தோஷம் என்னன்றத உங்களால புரிந்து கொள்ள முடியும்.
Just like the other day, I explained the happiness of the yogi. Ramanti yogina ananti satyanandi chitatmani. Ramante yogina anante, the yogi, those who are transcendentalists, aspiring after spiritual life, they are called yogis. Bhakti yogi, jnana yogi, jnana yogi, there are so many departments of yogi.
உதாரணத்துக்கு வேறொரு நாள் நான் யோகிகளுடைய இன்பத்தை பற்றி விளக்கிட்டு இருந்தேன். ரமந்தி யோகினானந்தே சத்யானந்த சிதாத்மனி. இந்த யோகிகள்லாம் யாரெல்லாம் உன்னதமானவர்களாக இருக்காங்களோ அவங்க ஆன்மீக வாழ்க்கைக்காக விருப்பப்படுறவங்க அவர்கள்லாம் யோகிகள்னு சொல்லப்படுறாங்க. பக்தி யோகி, ஞான யோகி, தியான யோகி, இந்த மாதிரி யோகிகளில் பல பிரிவுகள் இருக்கு. இப்போ அவர்களும் கூட அனுபவிக்கிறாங்க. மொத்த வழிமுறையுமே அவர்களுடைய இதயத்தில் விஷ்ணுவுடைய ரூபத்தை, விஷ்ணு மூர்த்தியை தியானிக்கணும் அப்படின்றது
தான். Controlling the senses and focusing the mind on the super soul within the heart, there is pleasure. What sort of pleasure that is? That pleasure is ananta. Ananta means endless.
மேலும் அதுல மகிழ்ச்சி இல்ல, அதுல இன்பம் இல்ல அப்படின்னா அப்போ புலன்களை கட்டுப்படுத்தி மனதை வந்து அந்த முழுமுதற் கடவுளை தன்னுடைய இதயத்தில் தியானிக்கிறதுல என்ன பலன் இருக்கு? அதுல இன்பம் இருக்கு, ஆனா என்ன வகையான இன்பம் அது? அந்த இன்பம் அனந்த. அனந்த அப்படின்னா முடிவில்லாதது.
யோகினா யோகினா ரமந்தே யோகினா அனந்தே. அனந்த மீன்ஸ் தட் பிளேசர் இஸ் நாட் எண்டட். தட் பிளேசர் வை இட் இஸ் நாட் எண்டட்? பிகாஸ் Spirit is eternal and the Supreme Lord is eternal. Therefore, reciprocation of their loving exchanges, they are eternal. They are eternal.
அந்த இன்பம் எப்படி முடிவில்லாததா இருக்கு? ஏன்னா ஆத்மா நித்தியமானது, முழுமுதற் கடவுள் நித்தியமானவர். அதனால தான் அவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த அன்பு பரிமாற்றமும் நித்தியமானது.
The living spirit is eternal, the Lord is eternal, and their exchange of feeling, a loving feeling, that is also eternal.
உயிர்வாளிகள் நித்தியமானவர்கள், முழுமுதற் கடவுளும் நித்தியமானவர், அவர்களுக்கு இடையிலான அந்த உணர்ச்சி பரிமாற்றங்களும் நித்தியமானது.
So one who is intelligent, they should refrain from this sensual enjoyment of this material body, which is flickering, which is not in essence, and should seek that enjoyment of spiritual life. That is called asali.
அதனால புத்திசாலியா இருக்கக்கூடியவர்கள் தற்காலிகமானதும் முக்கியமில்லாததுமான இந்த ஜட உடல் மூலமா புலன் இன்பத்தை அனுபவிக்கிறத கைவிட்டுட்டு அவங்க உண்மையான ஆன்மீக வாழ்க்கையினுடைய இன்பத்தை தேடணும். அதுக்கு பேர் தான் ராசலீலா.
You have heard about Lord Krishna's Rasalila. That is not ordinary exchange of feelings of this material body. That is exchange of feeling of the spiritual body.
நீங்க பகவான் கிருஷ்ணருடைய ராசலீலையை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது சாதாரணமான இந்த பௌதிகமான உடலோட உணர்ச்சிகளை பரிமாறிக்கொள்றது அல்ல. அந்த பரிமாற்றமானது ஆன்மீக உடலோட உணர்ச்சிகளின் பரிமாற்றங்கள்.
So, sukham, atanthing and gatha, buddhigraha. One has to use his intelligence to understand what is real happiness.
உண்மையான சந்தோஷம் என்னன்றதை புரிந்து கொள்றதுக்கு ஒருத்தன் தன்னுடைய புத்தியை உபயோகிக்கணும்.
Foolish man cannot understand what is real happiness. Intelligence. So, as soon as one becomes intelligent, the next slope will decide. One who does not know what is real happiness, they are seeking happiness in this material world.
முட்டாளால உண்மையான சந்தோஷம் என்னன்றத புரிந்து கொள்ள முடியாது. புத்திசாலியாலதான் முடியும். ஒருத்தன் புத்திசாலியா ஆயிட்டான் அப்படின்னா அடுத்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, வேத்தி எத்தன சைவாயம் ஸ்திதஸ்தலத்தி தத்வதா. யார் ஒருத்தன் உண்மையான சந்தோஷம் என்னன்றத தெரியாம இருக்கானோ அவன்தான் இந்த ஜட உலகத்துல சந்தோஷத்தை தேடுவான்.
There is a nice story. A man, a friend, was advised by his friend that if you chew sugar cane, it is very nice, sweet. The friend was advised to chew sugar cane. He had no experience. What is sugar cane? So he asked his friend, what is sugar cane? The friend suggested, it is just like a bamboo log.
ஒரு நல்ல கதை இருக்கு. இரு நண்பர்கள், ஒரு நண்பன் தன்னுடைய இன்னொரு நண்பனுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கறான். நீ கரும்பு சாப்பிட்டேன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப இனிப்பா இருக்கும்னு. இப்போ அந்த ஆலோசனை கொடுத்த நண்பன்கிட்ட கேட்குறான், அப்போ அந்த கரும்புன்னா என்ன, அது எப்படி இருக்கும்னு கேட்குறான். இப்போ இவன் சொல்றான், கரும்புன்றது ஒரு மூங்கில் குச்சி மாதிரி இருக்கும்.
சோ தி ஃபூலிஷ் ஃப்ரெண்ட் பிகன் டு சீவ் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பேம்பூ லோ. ஹவ் ஹி கேன் கெட் தி ஸ்வீட்னஸ் ஆஃப் தி சுகர் கேன்.
இப்போ அந்த முட்டாள்தனமானவன் எல்லா வகையான மூங்கிலையும் எடுத்து மின்னுட்டு இருக்கான். எப்படி அவனுக்கு அதுல வந்து கரும்போட இனிமை இனிப்பு தன்மை கிடைக்கும்?
Similarly, we are trying to have happiness and pleasure, but we are trying to derive happiness, pleasure, achieving this material body.
அதே மாதிரி இப்ப நம்மளும் கூட இந்த சந்தோஷத்தையும் இன்பத்தையும் அனுபவிக்கிறதுக்கு முயற்சிக்கிறோம். ஆனால் நம்ம இந்த சந்தோஷத்தையும் இன்பத்தையும் இந்த ஜட உடலை புளியறது மூலமா, அதை மெல்றது மூலமா நம்ம அடையறதுக்கு முயற்சிக்கிறோம்.
Therefore, there is no happiness, there is no pleasure. For the time being, there may be a little feeling of pleasure, but that is not actual feeling. That is for temporary, just a slight focus of that lightness.
அதனால தான் அதில் சந்தோஷமே கிடையாது, அதில் இன்பமே கிடையாது. இப்போ தற்காலிகமாக ஒரு சிறிதளவு இன்பம் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கலாம், ஆனால் அது உண்மையான இன்பம் கிடையாது. அது தற்காலிகமானது. அது எப்படின்னா ஒரு மின்னல் மாதிரி உடனே வந்து போகக்கூடியது. ஆகாயத்தில் நீங்கள் கொஞ்சம் மின்னலை பார்க்கலாம், ஆனா உண்மையான மின்னல்ன்றது அதுக்கு
அப்பாற்பட்டது.
அதனால வேத்தி யத்ரனா சைவாயம் சிதஸ்சலதி தத்வதா. ஏன்னா அந்த நபர்களுக்கு உண்மையான சந்தோஷம்ன்றது என்னன்னு தெரியாததால ஸ்திதஸ்தலத்தி தத்வதா அவர்கள் உண்மையான மகிழ்ச்சியிலிருந்து விலகி இருக்காங்க.
ஜங்கலப்தா சாபரங்களாக மன்னத்தீனாதிகம் ததா of this real happiness. Now, we are trying to be posted or to be situated in that position of real happiness by practice of this Krishna
consciousness. Now, we are trying to be situated உண்மையான சந்தோஷம் என்ற அந்த நிலையில நம்மளை வைத்துக் கொள்ள முயற்சிக்கிறோம்.
The Krishna consciousness, we shall gradually develop our intelligence, real intelligence. Then we shall naturally like to enjoy the spiritual happiness, and as we make progress and get taste of spiritual happiness, so proportionately we give up the taste of this material.
Krishna unarvala padipadiya nammudaiya buddhiye unmayana buddhiye nama valarthu kolluvom piragu iyarkiyave nama anda aanmigamana inbatha anubhavikkaradhukku virumbuvom nama inda aanmiga inbathile valarchi adai adaiya adukku thagunda maadhiri nama inda bhautikamana inbatha konjam konjama ruchi korachitte varuvom.
Bhakti parishanubhava virakti annatra syat. Bhakti, this Krishna consciousness is gradually developed in realizing, understanding the supreme absolute truth. Parishanubhava. Parishanubhava.
In the Krishna Bhakti indrathu purana unmaiyai padipadiya unarudhal matrum puridhala valarthu kolrathu. Parishanubhava.
That as parishanubhava, as we make progress to understand the absolute truth, naturally we become detached from this false happiness we are trying to enjoy.
Purana unmai purindu kolradhile nama munnetram adai adaiya iyarkiyave inda poyyana inbathai anubhavikkaradhukana inda muyarchiyilirundhu nama patrattu varuvom.
Bhakti parishanubhava virakti annatrasa. Now here it is stated, Janglabdha chaparam labhang mannate nadhikang tataha. If somebody, somehow or other, achieves or is promoted to that stage, then what is the result? The result is Janglabdha. By achieving such stage, of transcendental stage, chaparam labhang mannate na, other achievements, they become insignificant.
இப்போ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எப்படியாவது ஒருத்தர் அந்த நிலைக்கு உயர்த்தப்படுறார் அல்லது அந்த நிலையை அடைகிறார் அப்படின்னா அதனுடைய பலன் என்ன? எம் லப்தா, அந்த நிலையை, அந்த உன்னத நிலையை அடைகிறதால சாப்பரம் லாபம் மன்னியத்தேனா, அதாவது மற்ற சாதனைகள் எல்லாமே முக்கியத்துவம் இல்லாததாக ஆயிடுது.
So many things. We are trying to achieve so many riches, strength, fame, and beauty, and knowledge. So many things we are trying to achieve.
இங்க பல விஷயங்களை அடையிறதுக்காக நம்ம முயற்சிக்கிறோம். நம்ம செல்வத்தை அடையணும் அல்லது நண்பர்களை அடையணும், புகழை அடையணும் அல்லது அழகை அடையணும் அல்லது அறிவை பெறணும், இது மாதிரி பல விஷயங்களை நம்ம அடையறதுக்கு முயற்சிக்கிறோம்.
But as soon as you become properly situated in Krishna consciousness achievement, then you think, oh, no achievement is better than this.
ஆனா கிருஷ்ண உணர்வுல நீங்க முறையா நிலை பெற்றுட்டீங்க அப்படின்னா, இந்த நிலையை நீங்க அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா, அப்போ நீங்க எப்படி நினைப்பீங்கன்னா, மற்ற நம்முடைய எல்லா சாதனைகளுமே இதை விட சிறந்தது கிடையாது. எம் லப்துஹா சாபரம் லாபம், அபரம் லாபம் அப்படின்னா வேற எல்லா வகையான சாதனைகளும், இப்போ அது எல்லாமே ஒரு சின்ன அத்திப்பழம் மாதிரி கருதப்படும். ஏன்னா இந்த கிருஷ்ண பக்தி அவ்வளோ பெருசு. ஒருத்தர் அந்த நிலையை அடைஞ்சிட்டார், அதை புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா, அதில் ருச்சியை அடைஞ்சிட்டார் அப்படின்னா, ஸ்வல்பம் அபியாச தர்மஸ்ய தாயத்தே மகத்தோ பயாத்.
A little step can save one from the greatest danger. And as he makes progress and is at real death, then he thinks that all other achievements are useless, nonsense, and compulsions.
சிறிதளவு ருச்சி கூட மிகப்பெரும் அபாயத்திலிருந்து அவனை பாதுகாக்கும். அவன் முன்னேற்றம் அடைய அடைய உண்மையான ருச்சி வளரும். அவன் நினைப்பான், மற்ற நம்முடைய எல்லா சாதனைகளும் பிரயோஜனமற்றது, இந்த கிருஷ்ண உணர்வோடு ஒப்பிடும்போது அதையெல்லாம் அபத்தமானதுன்றத அவன்
உணர்வான். I am very glad to inform you a practical example. One of our students was put into very unfavorable condition, but he was not, I mean, at all disturbed due to this Krishna consciousness.
ஒரு நடைமுறை உதாரணத்தை சொல்றதுல நான் மிக மகிழ்ச்சி அடைறேன். எங்க மாணவர்களில் ஒருத்தர் மிகவும் பாதகமான ஒரு சூழ்நிலையில் வைக்கப்பட்டிருந்தார். ஆனாலும் அவர் கிருஷ்ண உணர்வில் இருந்ததுனால தொந்தரவு அடையவே இல்லை. இது நடைமுறைக்கானது.
And we are also not disturbed. We thought, oh, Krishna is there. He will not be put into difficulty. He cannot be put into.
அந்த அளவுக்கு நம்பிக்கை. நாங்களும் கூட தொந்தரவு அடையல. நாங்கள் நினைச்சோம், ஓ, கிருஷ்ணர் இருக்கார், அவர் கஷ்டத்தில் வைக்க மாட்டார், அவரை கஷ்டத்தில் வைக்க முடியாது.
கிருஷ்ண
உணர்வில் ஒருத்தர் நிலை பெற்று இருந்தார் அப்படின்னா, மிகவும் கடுமையான சூழ்நிலையில கூட அவர் தொந்தரவு அடைய மாட்டார் அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. இது அவ்வளவு அருமையானது.
Just means sito na dukhe na guru napi. Guru, guru means very heavy, very heavy. Guru napi dukhe na, na vichalate. He's not.
Yes means sito na dukhe na guru napi. Guru abdina migavum kadumayana. Guru napi dukhe na na vichalate. Avar tondra vadeerthu kadayadu.
Of course, it may be a story. But I'm telling you of my practical life.
உறுதியா இது ஒரு கதையா கூட இருக்கலாம், ஆனா நான் சொல்றது என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனுபவம்.
In 1942, there was heavy bombing in Calcutta. Heavy bombing in Calcutta, by once or twice bombing, all the population vacated. Calcutta was...
ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1942 கல்கட்டாவில் நிறைய குண்டு போட்டாங்க, நிறைய பயங்கரமான குண்டுலாம் போட்டாங்க. ஒரு குண்டு ரெண்டு குண்டு விழுந்த உடனே நகரத்தில் இருந்த எல்லா மக்களும் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. கல்கட்டா நகரம் முழுக்க மக்களே இல்லாமல் இருந்தது.
நிறைய
உறுதியா நிறைய மக்கள் அங்க இருந்தாங்க. மக்கள் வந்து அங்க இந்த நகரத்தை விட்டு போக முடியாதவங்க, ஒரு அவசர வேலையா இருந்தவங்க, அல்லது வேற ஏதாவது காரணத்தினால இருந்தவங்களும் இருந்தாங்க. எப்படியோ 1942 December 12 எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் அந்த நகரத்தில் இருக்க வேண்டி இருந்தது.
ஆனால்
அதிர்ஷ்டவசமாக நாங்கள் குழம்பி போயிருந்தோம். அவர் பார்த்தார், ஏதோ பட்டாசு வெடிக்கிறாங்களாட்டிருக்கு, நம்ம போய் அனுபவிக்கலாம் வாங்க அப்படின்னு நினைச்சாங்க.
Gum, like so many masters.
Ding dong, nariya andha mari kondu vedichathu.
So, so what can be done? There may be so many dangers in our life because it is the place only full of danger.
அதுக்காக என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி நிறைய அபாயம் சூழ்நிலை வரலாம் நம்ம வாழ்க்கையில, ஏன்னா இந்த இடம் அவ்வளவு அபாயங்கள் நிரம்பியது.
We do not know because we are foolish. We are trying to adjust this. That is our foolish.
நமக்கு தெரியறது இல்லை, ஏன்னா நம்ம முட்டாள்தனமானவங்க. நம்ம எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு தான் முயற்சிக்கிறோம். அதுதான் நம்முடைய முட்டாள்தனம்.
We should, just like in a railway carriage, you are being transported from one place. It is, suppose it is crowded. So, instead of adjusting the crowd, better tolerate for a few hours and get down and go to your destination.
உதாரணத்துக்கு நீங்க ரயில் பெட்டியில் ஏறி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் செய்கிறீங்க. அப்போ அங்கே கூட்டமாக இருக்குது அப்படின்னா, அங்கே இருக்கிற கூட்டத்தை சரி பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் பொறுத்துட்டிங்கன்னா சில நம்ம நேரத்தில் அது உங்களுடைய இலக்கை கொண்டு போய் விட்டுரும். நீங்கள் இறங்கி உங்கள் இடத்துக்கு போயிட்டு இருக்கலாம்.
Similarly, we may have many dangerous spots in this material life. But if we are preparing ourselves for going back to Krishna in Krishna consciousness, then these things should be not cared for. Let them happen.
அதே மாதிரி நம்முடைய இந்த பௌதிக வாழ்க்கையில் நம்ம எத்தனையோ இந்த மாதிரி அபாயமான இடத்துல வைக்கப்படலாம். ஆனால் நம்மளை நம்ம மீண்டும் கிருஷ்ணர் இடத்துல கிருஷ்ண உணர்வில் இருக்கிறதுக்கு வச்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்தோம் அப்படின்னா, அப்போது இந்த விஷயங்கள்லாம் நமக்கு கவலைப்படாமல் அது நடக்கட்டும் இருப்போம். ஆகமா பாயினோ நித்யாஸ்தாம் திதிக்ஷ பாரத. அது வரும் போகும், அது நடக்கிறது நடக்கட்டும். இப்போ அந்த குண்டு போடுறது சில நாட்களோ அல்லது சில மணி நேரங்களோ தான் நடந்தது, அது இருந்துட்டு போட்டுமே.
We have to adjust like that. But it is very difficult to adjust. But one who is situated in Krishna consciousness, he is not disturbed. He is not disturbed. That is the technique of not being disturbed.
நம்ம அந்த மாதிரி நம்மளை சரி பண்ணிக்கணும். ஆனால் அது ரொம்ப கஷ்டமானது தான் சரி பண்ணிக்கிறது. ஆனால் யார் ஒருத்தர் கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்றிருக்காங்களோ அவங்க தொந்தரவு அடைய மாட்டாங்க. அதுதான் தொந்தரவு அடையாமல் இருக்கிறதுக்கான யுக்தி.
The more you advance in Krishna consciousness, you become free from this material entanglement.
எந்த அளவுக்கு அதிகமாக நம்ம கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் அடைகிறோமோ அந்த அளவுக்கு இந்த பௌதிக பந்தத்திலிருந்து நம்ம விடுபட்டு இருப்போம்.
There is a very nice word in Srimad Bhagavat.
Srimad Bhagavatathile oru arumiyana slokam irukku.
Samastito ji padapallabam plamam mahatpadam punnaja surmurari mamam budhi vatsa padam param padam 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 jaddu padam na pesham. சமாஸ்கிருதவதே பதபல்லப ப்ளவம். Now this material world is compared with a great ocean. And actually, those who have traveled on the sea, now they have seen Atlantic Ocean, Pacific Ocean. This is only a spot. This earth is only a spot in this material universe.
சமாஸ்கிருதே பதபல்லப ப்ளவம். இப்போ இந்த பௌதிக உலகம் ஒரு பெரிய சமுத்திரத்தோடு ஒப்பிடப்படுது. உண்மையிலேயே அது அப்படி தான். யாரெல்லாம் கடலில் பயணம் பண்ணியிருக்காங்களோ அவங்க அட்லாண்டிக் சமுத்திரம், பசிபிக் சமுத்திரம் இதெல்லாம் பார்த்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிறு புள்ளி மாதிரி தான். இந்த பூமி மொத்தமுமே இந்த பௌதிக பிரபஞ்சத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிறு பகுதி தான்.
So we have got these two big oceans, Atlantic and Pacific oceans. Just imagine within this universe, millions and millions of planets are sorting. How many Atlantic and Pacific oceans are there? You can just imagine.
நமக்கு இங்க ரெண்டு பெரிய சமுத்திரங்கள் இருக்கு, அட்லாண்டிக் மற்றும் பசிபிக் சமுத்திரங்கள். ஆனால் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, இந்த பிரபஞ்சத்தில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அண்டங்கள் இருக்கு, மிதந்துட்டுருக்கு. அப்போ எத்தனை அட்லாண்டிக் பசிபிக் சமுத்திரங்கள் இந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய துன்பக்கடல்.
Babambudi, the Sastra says, is a great ocean of birth and death. So Babambudi, samasita the padav. Now, in order to cross the ocean, he requires a very nice boat, strong boat. Then he can cross.
Babambudi, Sastra solade, idu பிறப்பு இறப்பு என்னும் மிகப்பெரும் ஒரு சமுத்திரம். இந்த பவாம்புதி சமாஸ்ரிதாயே பதா. இப்போது இந்த சமுத்திரத்தை நம்ம கடந்து வரணும் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு பலமான படகு வேணும். அப்போ நம்மால் இதை கடந்து போக முடியும்.
So we have to cross over this ocean of methane material. And what is that boat? That is Lotus feet of Krishna.
அதனால இந்த மிகப்பெரும் அறியாமை என்னும் இந்த கடலை நம்ம கடந்து போக வேண்டியிருக்கு. அதுக்கான படகு எது? அதுதான் கிருஷ்ணருடைய தாமரை திருவடிகள்.
You take shelter of the boat with Krishna's lotus feet. Samasita. Take with great faith that I am now accepting this boat as my life boat.
கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளான அந்த படகுல நம்ம அடைக்கலம் பெறணும். சமாஸ்ரிதா, அது மிகப்பெரும் நம்பிக்கையோட இப்போ நான் என்னுடைய வாழ்க்கை படகா இதை ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு நம்ம அதை ஏற்றுக்கொள்ளணும்.
மகாத்பதம் மகாத்பதம் அதனுடைய
பலன் என்ன அப்படின்னா, இப்போ மகத்பதம், இப்போ கிருஷ்ணருடைய படகு அல்லது அவருடைய திருவடிகள் ரொம்ப சின்னதுன்னு நினைக்காதீங்க.
நோ, இட் இஸ் மகத்பதம். மகத்பதம் மீன்ஸ் தி ஹோல் மெட்டீரியல் கிரியேஷன் இஸ் ரெஸ்டிங் ஆன் இட்ஸ் லே. மகத்பதம் புன்னகசுமுதாரி.
அது அப்படி அல்ல. மகத்பதம் அப்படின்னா இந்த மொத்த பௌதிக படைப்பும் அவருடைய அந்த திருவடிகளில் தாங்கப்பட்டிருக்கு. மகத் பதம் புண்ணிய யசோ முராரே.
The one who has taken shelter there, for him this great ocean of Nisan is just like the water containing on the impression of cup lake.
யார் ஒருத்தர் அங்கு அடைக்கலம் பெற்றிருக்காரோ அவருக்கு இந்த அறியாமை கடலானது எப்படி ஒரு கன்று குட்டியின் கால் குழம்பு பட்ட இடத்துல தேங்கி இருக்கக்கூடிய நீரோ அது மாதிரி தான் அதை கடந்து வர்றது. உங்களுக்கு அந்த அனுபவம் கிடையாது. இந்தியாவில் எனக்கு அந்த அனுபவம் இருக்குது. ஏன்னா அங்கே கன்றுகள் பசுக்கள்லாம் மேய்ச்சல் நிலங்களுக்கு மேயறதுக்காக போகும். மழை காலங்களில் அந்த கன்றுக்குட்டியோட கால் குழம்புப்பட்டு ஒரு குழி ஆகும், அதில் கொஞ்சம் தண்ணி நிற்கும். அந்த நீரானது இந்த பெரிய சமுத்திரத்தோடு ஒப்பிடப்படுது. அந்த நீரை கடந்து வர்றதுன்றது யாருக்கும் ஒன்றும் சிரமமான விஷயம் கிடையாது.
பவாம்புதி வத்ச பதம் பரம் பதம் அண்ட் ஃபார் தேம் தோஸ் ஹூ ஹேவ் டேக்கன் ஷெல்டர் ஆஃப் கிருஷ்ண கான்ஷியஸ்னஸ் ஃபார் தேம் இஸ் வெயிட்டிங் பரம் பதம் தி சுப்ரீம் அபோவ்.
மேலும் யாரெல்லாம் அந்த கிருஷ்ண உணர்வில் அடைக்கலம் பெற்றிருக்காங்களோ அவங்களுக்காக அந்த பரமபதமே காத்திருக்கு, பகவானுடைய உயர்ந்த வாசஸ்தலம்.
பதங் பதங் ஜாது விபதாங்கா தேஷாம் திஸ் பிளேஸ் வேர் இன் எவ்ரி ஸ்டேட் தேர் இஸ் டேஞ்சர் திஸ் பிளேஸ் இஸ் அன்ஃபிட் ஃபார் யூ.
பதம் பதம் யத் பிபதாம் நதேஷாம், இந்த இடம் அவங்களுக்கு ரொம்பவும் அபாயமான ஒரு இடம், ஒவ்வொரு அடியும் அபாயமானது, இந்த இடம் அவங்களுக்கு பொருத்தமானதே கிடையாது.
பதங் பதங் ஜாது விபதாங்க நதேஷாம் இஸ் வெரி நைஸ். சோ ஜஸ்மின் சிதோ நதுக்கீன குரு நாபி விஜல்லது இஃப் யூ ஆர் ஆக்சுவலி சிச்சுவேட்டட் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் அண்டர் தி ஷெல்டர் ஆஃப் கிருஷ்ணஸ் லோட்டஸ் ஃபீட் தென் குரு நாபி துக்கேன வெரி ஹெவி சைஸ் ஆஃப் டேஞ்சர் மேபி பிஃபோர் மீ ஐ ஷால் நாட் பி டிஸ்டர்ப்ட்.
பதம் பதம் யத் விபதம் ந தேஷாம், இது ரொம்ப அருமையானது. அதனால யஸ்மின் ஸ்திதோ ந துக்கேன குருணாபி விசால்யதே, இப்போ உண்மையிலேயே நம்ம கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்றிருக்கோம் அப்படின்னா, அப்போது இந்த கிருஷ்ணருடைய தாமரை திருவடி கீழே நம்ம அடைக்கலம் பெற்றிருக்கும்போது குருணாபி துக்கேன இருக்கிறதுலே மிக மிக அபாயமான பயங்கரமான ஒரு நிலை வந்தாலும் நான் தொந்தரவடைய மாட்டேன்.
Who has taken the shelter like that, he'll never be disturbed. He'll never be disturbed.
அல்லது யாரெல்லாம் அடைக்கலம் பெற்றிருந்தாலும் அவங்களுக்கும் இந்த மாதிரி தொந்தரவுன்றது இருக்கவே இருக்காது, அவங்க தொந்தரவே அடைய மாட்டாங்க.
தங் வித்யா துக்க சங்க ஜூக வியோகங்க ஜூக சங்கீதம் ச நிச்சயனா ஜூக்தவ்யா ஜூக நிர்பின்னா சீதசா. தங்க வித்யாத் துக்க சங்க யோகம் யோக சங்கீதம்